திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
கரிதாய கண்டன், கழுத்து மட்டும் கருப்பா இருக்குமா, காதலிப்போர் கரிதாய கண்டன், காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி மேலுடையான் இமையாத முக்கன் மின்னிடையாளுடும் வேண்டினானே. அவன் இமையாத முக்கன், நமக்கெல்லாம் ரெண்டு கண், பெருமானுக்கு மட்டும் மூன்று கண், நெற்றியிலையும் ஒரு கண். அந்த நெற்றியில் இருக்கிற கண் எப்பவும் சுடுறதுக்கு மட்டுமல்ல, நல்லதும் செய்யும் தீமையும் செய்யும். தீமைன்னா தவறு செய்கின்றவர்களுக்கு தீங்கையும் விளைவிக்கும். இல்லை, தவறு செய்தவர்களுக்கு தீங்கி விளைக்கும். நெற்றி கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமேங்கிறது தெரியும். ஆனா அதே நெற்றிக்கன் நல்லதும் செய்தது எங்கே? நல்லதும் செய்தது நெற்றிக்கன். நெற்றிக்கண்ண அழிச்சு விடுவார், மன்மதனை எரிச்சு விட்டார்னு சொல்லமே தவிர, அதே நெற்றிக்கண்ணில் இருந்ததான் யார் தோன்றியது? முருகப்பெருமான் தோன்றி தேவர்களுக்கெல்லாம் இடையூறு விழித்த சூரபதி முதலியவரை எல்லாம் அழித்து, அன்று அடித்த அந்த பெருமான் இன்றும் நமக்கு அருமையாக ஆறிரு தோள்கள் வந்தவா, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுகை தனிவியல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வியல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரலாம் என்று இன்னைக்கு நமக்கு வரம் கொடுத்து கொண்டுக்கலாம். எனவே நெற்றிக்கண் தீமையே தரும் என்பதில்லை, நெற்றிக்கண் தீமையும் தீமை செய்தவர்களுக்கு தரும், நன்மையும் தரும் நன்மை செய்வர்களுக்கு. அதனால அப்படிப்பட்ட நெற்றிக்கண்ணை இமையாத முக்கண் மின்னிடையாருடன் வேண்டினானே. அம்மையப்பராக இருந்து எப்பொழுதும் நல்ல செய்து கொண்டிருக்கிறான். சலசல சந்தையிலோடும் முந்தி சந்தனமே கரிசார்த்தி, எங்கும் பல பலவாய் தலையார்த்து மண்டி பாய்ந்தெழு காவிரி பாங்கிரின் வாய். காவிரியில தண்ணி எப்ப போகும்னாரு, எப்பவுமே போயிட்டு இருக்குமா. இப்பெல்லாம் நீங்க பார்க்க முடியாது, மயிலாடுதுறை எல்லாம் தண்ணி இல்லாம, காவிரியில தண்ணியே இல்லை, ரொம்ப நாளாகி போச்சு. வெறும் தரதா இருக்கு, தரதா இருக்கு. அப்ப விடாமல் நல்ல அருமையான மழை இருந்ததுனால என்றும் தண்ணீர் போய் கொண்டிருந்தாக்க ஒரு காலம். அது எப்படி போகுமா, லேசா போவாதான், நல்ல நிறைய பெருக்கெடுத்தே போகுமா, சல சல அது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். காவிரி அங்க ஓடுற சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டு சார், இரவு பகலா என்று இருக்குமா. அப்படிப்பட்ட ஒலியோடு கூட செல்கின்ற காவிரி, அது எதை அடித்து கொடுக்கலாம், சந்தன கட்டையெல்லாம் அப்படியே தூளை எடுத்துட்டு வருமா. சந்தன கட்டையை வெட்டியில போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது, சந்தன கட்டையை வீடு வீடா தந்துகிட்டு இருக்கு. நல்ல சிவபூஜை செல்வர்கள் எல்லாம் இருப்பாங்கிற வல்லன பண்ணணும் கேட்டால் சந்தனக்கட்டை எங்கேயும் போகிறதில்ல, அப்படியே காவேரியில் பண்ணோம்னா ஒதுங்கும், எடுத்து வச்சு அருமையாக சந்தனக்கட்டை எடுத்து அருமையான பெருமானுக்கு அபிஷேகம் செய்து தானும் இடை இறுதியில் நெற்றியில் வைத்து கொண்டு வழிபாடு செய்வரலாம். இந்த சந்தன வழிபாடு செய்தது யாருன்னு, 63 நாயன்மார் இல்லை, மூர்த்தி நாயனார் பார்த்தீங்களா. என்ன நீங்கள் சிவகாசி, சிவகாசி தான் இல்லை, இது அந்த காசி கூட வெறும் காசி தான், இதுதான் சிவகாசி. அந்த காசிக்கு வெறும் காசின்னு தான் பேரே தவிர, ஆனா வந்து சிவகாசின்னு பேர் இல்லை. இந்த காசிக்கு பாருங்க சிவகாசின்னு பெரிய, இது எல்லாம் திருப்பறையில சந்தேகம் வேணுமா கேட்டுக்கலாம், கந்தபுராணத்தை சந்தேகமா கேட்டுக்கலாம், திருவிழாபுராணத்தை சந்தேகமா கேட்டுக்கலாம். அப்படி இருக்குது நெற்றிகளில் தோன்றியது என்ன அருமையாக சொல்றாங்க. இப்ப அந்த மூர்த்தி நாயனார் பாண்டி நாட்டில் இருந்து சந்தனக்கட்டையை இழைத்து 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 பெருமானுக்கு செய்து, அது கிடைக்காத போது தன் கையையே இழைத்து பெருமான் திருவருள் பெற்றவர். அப்படிப்பட்ட மூர்த்தியார் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியே. இப்ப இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும் போது உங்களுக்கு சொல்றது எப்படி எளிமையா இருக்குது, தெரியாத போய் மூர்த்தியார் அது என்னது மூர்த்தியார் தெரியாது தெரியாது அப்படின்னு என்ன பண்றது, அருமையா படித்ததுனால தெரியும். வாழ்க. எனவே சலசல சந்தகிரோடு முந்தி சந்தனமே கரைசாத்தி, எங்கும் பல பலவாய் தலையாத்து மண்டி பாய்ந்து இழு காவிரி. அவ்வளவு தண்ணீர் வளம் எப்பொழுதும் விடாமல் இருக்கின்ற எங்கள் காவிரி, அந்த காவிரி பாய்கின்ற நாடுகளிலே ஒன்று நம்முடைய திருக்காட்டுப்பள்ளி. அந்த திருக்காட்டுப்பள்ளியிலே இனி பெருமானை பற்றி பேச்சு. கலகல நின்றதிரும் கடலான், பாருங்க தண்ணி எப்படி போடுனா சலசலன்னு போகுது, எங்க பெருமான் காலில் இருக்கிற திருவடி கலகலன்னு ஒழிக்குதான். ஏன், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம், மலர் சிலம்படி என்னைக்குமே அந்த சிலம்பான அப்படி ஒழித்து கொண்டே இருக்குமா பெருமானுடைய திருவடியில. எனவே நீங்க வெளியில போனீங்கன்னா காவிரியினுடைய ஒளி, கோயிலுக்குள்ள போனீங்கன்னா எங்க பெருமானுடைய காலில் திருச்சிலம்பு ஓசை, எங்கு பார்த்தாலும் நல்ல ஒளிகள், நல்ல ஒளிகள். இடையூறு தராத ஒளிகள், இன்பமே தருகின்ற ஒளிகள், இவையெல்லாம் நிறைவி இருக்கும் இவருடைய திருக்காட்டுப்பள்ளி. அந்த இடத்துல உள்ளே திருக்கோவில் எங்கள் பெருமான் அந்த திருக்கடலில் எப்பொழுதும் சிலம்ப ஒழிக்க காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி. அந்த சிலம்பு மேலே சிலம்பை காலிலிருந்து கழட்டவே மாட்டான் மனுஷன். ஏன், எப்பொழுது நடன ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஓசையானது மக்களுக்கெல்லாம் கேட்டு எல்லா இன்பங்களையும் தரணும். இதற்காக அந்த சிலம்பினை கழட்டவே மாட்டாராம். அப்படிப்பட்டவர் இருக்கின்ற காட்டுப்பள்ளி, சொலவல்ல தொண்டர்கள் ஏத்த நின்ற சூலம்பல்லான். நல்ல சிவகாசி என்பவர்கள் போன்றிருப்பவர்கள் நல்ல பக்தியினாலே அந்த பெருமானுடைய புகழை எடுத்து 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 போற்றுவார்கள். நல்ல சிவபுராணத்தில் போட்டுவாள், ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்றெல்லாம் போற்றி வழிபாடு செய்வார்களாம். அப்படி வழிபாடு செய்ய இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை பற்றி நாம் சொல்லுவோம், கடல் சொல்லுவோம், திருவடியை பற்றி போடுவோம் என்று சொல்லி ஐந்தாவது பாட்டில் முடிக்கிறார். ஆறாவது பாட்டில், தலையவள் தண்ணிர நீளம் நெய்தல் தாமரை சங்கடு நீருமெல்லாம் களைய விழும் குழலார் கடிய காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி. பெண்பாளார் என்னைக்குமே கூந்தல்ல நிறைய மலர் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு இனுக்காவது வச்சிருக்கணும். இருக்காது பெண்கள் கூந்தல்ல அந்த மலரோடு கூட இருக்கு, மனமாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு மனம் செய்கின்றவர் அவள் தான். நீங்கள் 1000 ஆம்பளை வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரர் வந்தார்னா ஐயா வீட்டில் யாரும் இல்லைன்னா போயிடுறான். நீங்கள்லாம் மனுஷன் நல்லவான்னு கேட்க மாட்டான். ஏன், 1000 ஆம்பளை இருந்தாலும் ஆம்பளை வீட்டில் இருந்து பிரச்சனை இல்லை, வீட்டில் யாரும் இல்லைப்பா, அதனால் நீ போனால் நீங்கள்லாம் ஐயா மனுஷன் நல்லவான்னு கேட்குறானா, எந்த பிச்சைக்காரனாவது கேட்க மாட்டேன். அப்போ வீட்டில் யார் இருந்தால் மனுஷன் இருக்கிறதா அர்த்தம், பெண்கள் இருந்தால் தான் மனுஷன் இருக்கிறதா அர்த்தம். சிவ சிவ மனையாள் இல்லாள் என்று சொல்லுவோம். ஆனால் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் 4-5 பெண்கள் இருந்துக்கிட்டு வீட்டில் ஒருத்தர் மனுஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பிச்சைக்காரன் போக மாட்டான், ஏற இறங்க பார்ப்பான். ஏன், வீட்டுக்கு உரியவங்க பெண்கள் நீங்கள் இருக்கும்போது அப்புறம் யார் இல்லைங்கிறீங்க, ஆண்கள் இருந்துட்டு பரவாயில்ல. அப்போ ஆண்கள் இருந்து இல்லைன்னு அர்த்தம், பெண்கள் இருந்தால் இருந்தாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு சிறப்பு பெண்களுக்கு. அதனால் அந்த வீட்டினுடைய மனம் கமழவும் இந்த பெண்கள் இருக்கிறார்கள், அவருடைய கூந்தல் மனம் கமழவும் அந்த மலர். ஆகவேதான் ரொம்ப அருமையா என்னென்ன மலர்கள் இருக்கும்னாரு, தலையவள் தண்ணிர நீளம் நீலோற்பலம் இருக்குமா, நெய்தல் இருக்குமா, தாமரை இருக்குமா, செங்கல் நீர் இருக்குமா, ஆக ஏதேனும் ஒரு பூ ரொம்ப அருமையா கூந்தல் இருந்தது. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் இருக்கின்ற அருமையான திருக்காட்டுப்பள்ளி. அங்கே துளை பயிலும் குடல் யாழ் முரள துன்னிசை இன்னையால் இன்னிசையால் துதிந்த அலைவயில் பாம்பரையார்த்த செல்வர்க்கு ஆட்சய அல்லலருக்கலாமே. நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் தாய்மார்கள் ரொம்ப அருமையாக திருமறை பாடிக்கொண்டிருப்பாங்க, இன்னொரு பக்கம் போனீங்கன்னா நல்ல யாழ் வாசித்து கொண்டே ரொம்ப அருமையாக பெருமானி வாசிப்பாங்க. யாழ் வாசித்து செய்த அடிவரியா திருநீலகண்ட யாழ்ப்பான். பெருமானுக்கு வந்து வீணை வாசிக்க ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க, அப்படிதானே பெருமான் நல்ல வீணை வாசிப்பாராமல்ல சொல்றாங்க சாமி, சிவகாசியில கேட்டாதான் தெரிஞ்சுக்கலாம். அருமை 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 வாழ்க. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. எப்பொழுது வீணை ஒளியை மீட்டிக்கொண்டே இருப்பானாம் எங்கள் பெருமான். அருமை வாழ்க. மூர்த்திகள் ஒன்று சொன்னாங்க, என்ன அப்பர் சுவாமிகள், எம்மிரை நல்வீணை வாசிக்குமே அப்பர் சுவாமிகள். இது ஞானசம்பந்தர் வீணை தடவினர், அப்பர் சுவாமிகள் எம்மிரை நல்வீணை வாசிக்குமே. நீங்க அப்படியே பெருமானே யாருனால அருமையா யாழ் வாசிப்பா. அதனாலதான் யாரும் இசையில அவரை ஏமாத்திட முடியாது. கொல்லிப்பண் பண்ணிட்டு இப்ப என்ன பாண்டிங்கன்னு கேட்டா காந்தார பஞ்சம்னா நடமாக்கு இது கொல்லிப்பண் அல்ல என்று பெருமான் சொல்லுவார்னு சிவ சிவ. அதனால பெருமானை வந்து இசையில ஏமாத்த முடியாது, ஏன்னா அவரே இசை வல்லுனர். பார்த்தீங்களா, ஒருவர் எம்மிரை நல்வீணை வாசிக்குமே என்னார், இன்னொருவர் வீணை தடவி என்று சொன்னார். அது இசையாவே இருக்கிறார் பார்த்தீங்களா. அவர் எப்படி இருக்காருன்னா, நீ ஒன்னப்பா இந்த வீணை இசை மட்டுமே தான் இருக்காரா, யாழிசையாக குரல் இசையா குடல் இசையாக வாயில பாடுகிற வாய் இசையாக எல்லாமா இருக்கான். இப்படி எல்லாம் பாடுகின்றது 7 விதமான இசை, துத்தம் குரல் அல்லவ கைகளை என்று சொல்கின்றீர்கள். இந்த இசையாகவே இருக்கலாம் பெருமான். யாரு? சுந்தரமோன்சாமி. ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். அருமையான தேவா. ஆகவே இப்படி பெருமான் இருப்பதனால நல்ல இசை வல்லுநர்கள் இசை அங்கு பாடு பாடிக்கொண்டிருப்பார்களாம். துளை பயிலும் குடல் யாழ் முரள துண்ணிய இன்னிசையால் துதைந்த அலைபயில் பாம்பரையார்த்த செல்வர்க்கு ஆட்சய. எங்கள் பெருமானின் அந்த அடிமையோ அடிமையாக இருந்து வழிபாடு செய்தால் அல்லல் அறுக்கலாமே துன்பமெல்லாம் நீங்கிவிடும். முடிகையினால் தொடுமோற்றுடவர் முன்கை தருக்கை கரும்பின் கட்டி கரிகையினால் எரி காட்டு பள்ளி காதல் செய்தான் கரிதாய கண்டன். திருக்காட்டு பள்ளியில ஏதேனும் ஒரு இது இருக்கு பாருங்க, பறவைகரை வந்து வச்சுங்க, அதை ஓட்டும்னா சூன்னு ஓட்டும் போது நாம என்ன ஓட்டுறோம்? கையில வேணா ஓட்டுறோம், சின்ன சின்ன கல் இருந்ததுன்னா எடுத்து வச்சு ஓட்டுவோம். திருக்காட்டு பள்ளியில இருக்கவங்க என்ன பண்ண கேட்டனா, எங்க பார்த்தாலும் கரும்பு விவசாயம், வெள்ளை கட்டி அது பாட்டு இங்கேயும் கிடக்கும் வீட்லையும் கிடக்கும். ஏதேனும் ஓட்டணும்னா ஒரு இது ஒண்ணு கருப்பு கரும்பு வெள்ளம் இருக்கும், அதை எடுத்து சுன்னு ஓட்டுவாங்க. அப்படி பொறுக்க மாட்டாங்க அதை. இந்த பொறுக்கிகளே கிடையாது, எவனும் பொறுக்குமா. அதுக்கு விட்டுனா விட்டுறது அவ்வளவுதான், நாலஞ்சு எறும்பு சேர்ந்து அருமையா தின்னு அன்னைக்கு இப்படி கரும்பினால செய்வாங்க. இது மாதிரி இருக்கின்ற எங்களுடைய திருக்காட்டு பள்ளியில பெருமான் இப்படி இருக்கிறார். பொடி அணிமேனியினானை உள்கி போதோடு நீர் சுமந்தேத்தி முன் நின்று அடுகையினால் தொட வல்ல தொண்டர். அங்க இருக்கிற தொண்டர்கள் என்ன செய்வாரலாம்? நல்ல சிவ வழிபாடு ஆற்றுவாரலாம். சிவகாசியில் இருக்கிற மாதிரி எப்படி செய்வாங்க? போதோடு நீர் சுமந்து ஏத்தி. கையில என்ன இருக்கும்னா, காலையில வழிபாடு செய்வதற்கு கையில ஒரு பக்கம் மலர், இன்னொரு பக்கம் தான் தண்ணீர் இருக்குமா. இந்த போதோடு நீர் சுமந்து ஏத்தின்னு வந்தவன இன்னொரு பாட்டு ஞாபகத்துக்கு வருமே. இது இப்ப சொல்றது ஞானசம்பந்தர் வாக்கு, நீங்க சொல்லியிருக்கிறது நாவுக்கரசர் வாக்கு. போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். கியூ ஃபாலோ பண்றாங்கன்னு முந்துறது இல்ல. போதோடு நீ படிச்சுங்க பாத்தீங்களா, அடிவர் வந்து யாரும் தண்ணியை மலர் எடுத்துட்டு போனா இவன் முந்தி அவன் முந்தி போனோம். புகுவார் அவர் பின் புகுவேன். கியூ ஆண்டவன் திருமணில இல்ல, ஒருத்த ஒருத்தர் முந்திக்கலாமா? முந்தப்படாது. பெரிய என்ன பண்ணும், நீங்க போகணும்னு ஐயா நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க இல்ல பரவாயில்லையா, நீங்க போங்க, நீங்க போங்க, நான் பின்னால வரேன், நான் வரேன். அப்படித்தான் வருவாங்களாம், அப்படித்தான் வர வேண்டும். போதோடு நீர் சுமந்தே தீ புகுவார் அவர் பின் புகுவேன். இதெல்லாம் திருமுறை என்ன சொல்லுது? கியூ ஃபாலோ பண்ணணும்னு. ஒருவர் பின் ஒருவராக செல்ல வேண்டுமே தவிர ஒருவர் ஒருவரை முந்தி அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு போக கூடாதுன்னு எது சொல்லுகிறது? அப்பர் சுவாமிகள் தேவாரம் கூறுகிறது. வழிபாடும் சொல்லுகிறது, வழிபாட்டு நெறிமுறையும் சொல்லுகிறது. அதனால இனிமே யாராவது அடிவர் போனாங்கன்னா அவங்களுக்கு முன்னே வழிவிட்டு பிறகு போகணுமே தவிர நான் முன்னேன்னு போகக்கூடாது. யார் சொன்னது? அப்பர் சொன்னது. இப்படியெல்லாம் இந்த போதும் நீரும் சுமந்து ஏத்தி கொண்டு போதோடு நீர் சுமந்து ஏத்தி முன்னின்று அடுகையினால் தொட வல்ல தொண்டர் அறிவினையை துறந்து ஆட்சிவாரின். அப்படி வழிபாடு செய்தா அவர்களுக்கு வினை என்பதே இருக்காது. அது மட்டுமல்ல, நல்ல தினமும் வழிபாட்டு வழிபாடு செய்வதற்கு எந்த வித இடையூறும் இருக்காது. இப்ப நீங்க வழிபாடு செய்ய நினைந்தா மட்டும் போதாது, நினைச்ச மாதிரி நடக்குதா இல்லையே? அருமையா எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு வழிபாடு செய்ய தொடங்கும் போது ஐயா தந்தின்னா போச்சு ஒழுங்கு அத்தனை வழிபாடும். அல்லது வராத பெரிய நண்பர்கள் வந்துட்டாங்க, என்னையா வழிபாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வழிபாடும் போது பேசக்கூடாதுன்னு இருக்கு. வழிபாடு நெறி முடிஞ்சாதான் பேசணும். சரி, இது ஒரு பக்கம். வராதவன் வந்து என்னையான்னு கேட்கறாங்க, என்ன பண்றது? சிவ சிவ சொல்லிட்டு வாங்க 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 உட்காருங்க, எப்படி இருந்தீங்க என்று பத்து நிமிஷம் பேசிட்டு தான் செய்ய வேண்டும். ஆகவே வழிபாடு செய்யவும் கூட பெருமானுடைய திருவுருள் வேணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். ஆகவே இப்படி நீங்கள் பெருமானை திருக்காட்டி பெருமானை வணங்கினால் வழிபாடு செய்வதற்கு எந்தெந்த இடையூறும் இல்லாம வழிபாடு செய்யலாம். ஆகவே வழிபாடு செய்ய தொடங்கினால் மட்டும் போதாது, முழுமையாகவும் செம்மையாகவும் செய்வதற்கு பெருமான் திருவருள் வேண்டும் வேண்டும். இல்லையானால் இல்லை. பிறை உடையான் பெரியோர்கள் பெம்மான் பெய்கடல் நாள்தோறும் பேணியத்த மறை உடையான் மடுவாள் உடையான். இதெல்லாம் பொருள் சொல்ல வேண்டாம். பிறை உடையான் சந்திரன் இருக்கு. பெரியோர்கள் பெம்மான் நல்ல பெரியோர்கள், இங்க என்ன பெரியோர்னு கேட்டா பண்பும் அன்பும் இந்த ரெண்டினாலும் பெரியவர்கள். நல்ல சீலம் பண்பு இருக்கணும், நல்ல பெருமான் மீது அன்பு இருக்கணும், அதான் பெரியவங்க. வேற என்ன பெரியவங்கிறது ஒண்ணு, வயசினால பெரியவங்கிறதெல்லாம் கிடையாது, அல்லது செல்வத்தினால் பெரியவங்க கிடையாது, பதவியினால் பெரியவங்க அதெல்லாம் அன்பிச் தூக்கிடி. பண்பினாலும் அன்பினாலும் பெரியவர்கள் பெரியவர்கள். அந்த பெரியவர்கள் ஏத்த நாள்தோறும் பெய்கடலால் தோறும் பேணியத்த மறை உடையான் மழுவால் உடையான் வார்தருமால் கடல் அஞ்சமுண்ட கரை உடையான் கனலாடு கண்ணால் என்ன பெம்மான் பெய்கடல் நாள்தோறும் பேணியத்த மறைவுடையான் மழுவாருடையான் வார்தரு மால்கடல் நஞ்சம் உண்ட கரையுடையான். பாட்டு எட்டு, எட்டுங்கும் போது எதை பற்றி பேசணும்னு தெரியணும், ராவணம் பற்றி ஒரு குறிப்பிடணும் இல்லை. அருமை அருமை. இங்க என்ன இருக்கு பாருங்க, பிறையுடையான் பெரியோர்கள் பெம்மான் பெய்கடல் நாள்தோறும் பேணியத்த மறைவுடையான். அவன் பிறையுடையவன், பெரியவர்கள் எல்லாம் வணங்கும்படியான பெருமான் ஒவ்வொரு நாளும் வணங்கி ஏற்றுவார்கள். மறைவுடையான் வேதங்கள் எல்லாம் அவனுக்கு உரியது. மழுவாருடையான் வாரதரு மால்கடல் நஞ்சமுண்ட கரையுடையான். இல்ல வாரதரு மால் கடல் நஞ்சமுண்ட, பெரிய கடல் இருந்து வந்த நஞ்சையெல்லாம் உண்டவன். கனலாடு கண்ணால் காமனை காய்ந்தான், நெற்றி கண்ணினாலே மன்மதனை எரித்தான். அவன் இருக்கின்ற இடம் காட்டுப்பள்ளி. குறையுடையான் காட்டுப்பள்ளி குறையுடையான், விளங்குதா விளங்க மாட்டேங்குது. காட்டுப்பள்ளி குறையுடையான் அது என்ன சாமி? காட்டுப்பள்ளியில குறையுடையான்னா என்ன குறை அவனுக்கு இருக்குது? அவனை தொழுத நமக்கே ஒரு குறையும் இல்லைங்கிற, அப்படிதானே? அவனை தொழுதா நமக்கே எந்த குறையும் இல்லைங்கிறாங்க. எங்க இருக்காங்க? என்ன குறையும் இளேம் ஏலோர் எம்பாவாய், என்ன குறையும் இளைம், உன்னை வழிபட்ட எனக்கு எந்த வித குறையும் இல்லை சொன்ன. அப்ப வழிபடுகின்றவர்களுக்கே ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி திருவம்பாவை சொல்லுது. இவர் குறை உடையான். இந்த குறைங்கிற சொல்லுக்கு நாம நினைக்கிற குறைபாடுகள் மட்டுமல்ல, குறையின இன்றியமையாத ஒன்று என்ற பொருள் உண்டு. இன்றியமையாமை அது முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று என்று இருக்கிற பொருள் இந்த குறைங்கிற சொல்லுக்கு. அப்ப காட்டுப்பள்ளி குறையுடையான், காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளியில தங்குதலையே விருப்பமாக கொண்டவன் என்று ஒரு பொருள். குறைங்கிறதுக்கு அவன் அந்த திருக்காட்டு பள்ளி இல்லைன்னா அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பானோ, அவ்வளவு இன்னிமையாமை. ஐயா தங்களுக்கு எந்த ஊருனார், எனக்கு எல்லா ஊரும் உண்டு, திருக்காட்டு பள்ளி அப்படிம்ப. அதனால அது அவருக்கு ரொம்ப இன்டிமையாத இடமா. இப்போ குறைங்கிறது இன்டிமையாத இடம் என்ற ஒரு பொருள். இது மாதிரி குறைங்கிறதுக்கு இது மாதிரி பொருளுடைய இடம் வேற எங்கேயாவது உண்டா? வேற எங்கேயாவது உண்டா? ஆனால் ஒரு எம்ஏ அல்லது புலவர்களாக இருந்தால் சொல்லலாம், சொல்லலாம். புலவராகவோ அல்லவா அல்லது மாஸ்டர் டிகிரி தமிழ்ல எம்ஏ தமிழ் எம்ஏவாக இருந்தாலோ சொல்லலாம். திருவடிகளுக்கே கை கூப்பிடும். கை கூப்பிடும்னா ரெண்டு விதமான கை கூப்பிடணும். எப்படி எப்படி ரெண்டு விதமான? கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அப்ப கரங்குவித்து வழிபாடு செய்தல் எப்படின்னா, ஒன்னு நெஞ்சுக்கு நேராக வழிபாடு செய்தல், இன்னொன்று கைகூப்பி வணங்குதல். ரெண்டையும் சொன்னார் சிவபுராணத்துல அல்லவா. எனவே ஒரே கடலே கைகள் கூப்பினோமே என்று பாட்டுல வச்சிருக்காங்க. இந்த எட்டாவது பாட்டுல ராவணனை பற்றி வந்திருக்குதா? வரவில்லை. நான் தான் நீ சொன்னேன் ஞானசம்பந்தர் பதியங்களிலே எட்டாவது பாடல் ராவணனை பற்றி வருவதுதான் நிறைய பதியங்கள். சில பதிய சில இதுல பதிகங்கள்ல இந்த எட்டாவது பாட்டுல ராவணன் வராதிருப்பதும் உண்டு அப்படிப்பட்ட பதியம் இது. இது மாதிரி ஒரு நான்கைந்து பதியங்கள் இருக்கு மூன்று திருமுறையிலுமே. இப்ப எட்டாவது பாட்டுல ராவணனை பற்றி வரணும், வராத இருக்கிற ஒரு பதியமும் இங்க இருக்கின்றது. அப்படி ஒரு ரெண்டு மூணு பதியம் இருக்கு. எனவே செற்றவர் தம் மரணம் தம்மாற்றை செவ்வடல் வாயறி ஊட்டி நின்றும் கட்டவர் தாம் தொழுதேத்த நின்றான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி. அதனால கற்றவர்கள் எல்லாம் ரொம்ப வழிபாடு செய்யணும்னு போதோட நீசுமன் தேர்த்தி பூவார் அவர் மின் பூவாரலாம் படித்தவங்கள்லாம் வழிபாடு செய்கின்ற இடம் திருக்காட்டுப்பள்ளி. அங்கே உற்றவர் தாம் உணர்வெய்தி நல்ல உம்பர் உள்ளார் தொழுதேத்த நின்ற பெற்றமரும் பெருமானையல்லால் பேசுவதும் மற்றோர் பேச்சிலோவே. நாங்க பேசு பேச்சுன்னு பேசுன பெருமானை தான் பேசுவோம், வேற எதையும் பேசுவாங்க. அப்படி இருப்பாரலாம் திருக்காட்டுப்பள்ளியில. இப்பவும் பாருங்க ஒன்பதாவது பாட்டுல எதை சொல்லணும், மாலையன் காணா பெற்றுமை, அதுவும் இல்லை அதுவும் இல்லை. இனி பாருங்க ஒன்றுவரார்த்தியிலானமை போர்த்து உச்சிக்குள் ஆமை உண்டே உரைக்கும் குண்டர்களோடு அரை கூற்றை கூறையில்லார் கூறுவதாம் குணம் அல்ல கண்டி. பத்தாவது பாட்டுல என்ன இருக்கணும், புத்தர் சமணனுடைய கொள்கை கொள்கை அல்லங்கிறது இருக்கணும் அல்லவா, அது இருக்குது இல்ல. அப்போ எட்டாவது பாடல் ராவணனும் ஒன்பதாவது பாடல் பிரம்மன் காணா பெற்றுமையும் இல்லை. ஆனா பத்தாவது பாட்டுல புத்தர் சமணன் நெறி நெறி அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. இப்படிப்பட்ட சில பதியங்களும் உண்டு, பதியங்களும் பின்னால என்ன சொல்லிட்டாருன்னா அண்ட மறையவன் மாலம் காணா ஆதியினான். பின்னால போய் திடீர்னு என்ன சொல்லணும்னா திருமாலும் பெருமன் காணாத கொண்டாந்து பத்தாவது பாட்டுல போய் பின்னால சொல்லி வச்சிருக்க. இப்படியாக சில அமைப்புடைய பதியங்களும் இருக்கின்றன. இதை நான் வந்து ஒரு கேட்டு சொல்லிவிடலாம், சொன்னா உங்களுக்கு பெரிய பலுவா போகும். பாத்தீங்களா பண்டரங்க புனல்கமலங்கிற பதியம் இருக்குது, அந்த பாட்டுல இந்த குறிப்பே இல்லைங்கிறாங்க ஐயா எட்டு ஒன்பது பத்துல அது ஒரு பதியம்னு அர்த்தம் போகும். இது மாதிரி தோத்து வச்சிட்டீங்கன்னா அப்ப இந்தந்த பதியங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி வராது, மற்ற எல்லா பதியங்களிலும் எட்டண்டால் ராவணன் வரும் ஒன்பதுனா வரும் ஒரு முடிவு. பொன்னியல் தாமரை நீளம் நெய்தல் போதுகளார் பொலி மெய்து பொய்கை கன்னியர் தாம் குடை காட்டு பள்ளி காதலனை கடற்காடியர் அந்த. இப்ப பாருங்க அங்க பெண்கள் எல்லா மலரும் அணிந்து கொண்டிருப்பார்னா எல்லா மலரும் நமக்கு கிடைக்குது. ஏன்னா ஒரு ஒரு குளம்னு சொன்னா ஒரு பக்கம் தாமரை பூ இருக்கும், அப்புறம் வந்து நீதல் இருக்கும், நிலம் வந்து அப்புறம் கருவளை இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு ரொம்ப எளிமையா அந்த பூவை எடுத்து படிப்பா தள்ள பூஞ்சல் வச்சுவாங்க. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல மலர் வளம் சூழ்ந்த இடம். அதுல காதலனை கடற்காடியர் போன் இன்னிசையால் துதிந்து சொல்லிய ஞான சம்பந்தன் நல்ல தன்னிசையால் சொன்ன மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரி. ரொம்ப அருமை. இந்த பதிகத்தை மனசுல தாங்குகின்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புகழையும் தாங்குவார்கள். அப்போ இந்த திருப்பதியங்களை நல்லா படித்தால் உலகத்துல பெரிய புகழ்பட வாழலாம், புகழ்பட வாழலாம். வாஜ்பேயி வந்தாருன்னா சிவகாசியில ஐயா அப்படி குறிச்சிட்டு வருவார் இன்ன நேரம் கண்டிப்பா பார்க்கணும்னு. யார இந்த திருமுறை படிச்சவங்க, ஏன்னா திருமுறையை தாங்குவார் புகழ் தாங்குவார் என்று. இப்படியாக இந்த அருமையான பதியம் திருக்காட்டுப்பள்ளியிலே நம்ம ஏழாம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்தரோடு சென்று வழிபாடு செய்து இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். இது எட்டாவது திருக்காட்டுப்பள்ளி பதியம். இனி கொஞ்சம் நம்ம ஐயா வைத்துட்டு அடுத்தது என்ன படிக்கணும் இங்கே இதில் பட்டியல் படி இல்லை இல்லை, அதற்கு இடையில கொஞ்சம் வரலாறு சொல்லணும், வரலாறு சொல்லணும். அப்போதான் நம்ம வரலாற்று முறையில் போகிறோம்னு அர்த்தம். வரலாற்று முறையில் இந்த திருக்காட்டுப்பள்ளி நிறைவு பண்ணிட்டு மீண்டும் சீர்காழிக்கு வந்து விட்டார். இப்போ வந்துட்டு எத்தனை தலையாத்திரை முடிஞ்சிருக்கு, மூன்று தலையாத்திரை இல்லைங்களா. இப்போ நம்ம மூன்று தலையாத்திரையை நிறைவுபடுத்தியிருக்கிறோம். நான் ஞானசம்பந்தரோட முதல் தலையாத்திரை மடையில் வாழைப்பாய் என்ற திருக்கோள காப்பாடி பொன்தாளம் பெற்றது. ரெண்டாவது தலையாத்திரையில் தன்னுடைய பாட்டனார் வீடு, பாட்டனார் வீடு சென்று வந்தது. அது எது அங்கே என்ன ஒரு அற்புதம், பாலை நெய்தல் ஆக்கியது.